சங்கீதம் 22 முழு சங்கீதமும் 31 வசனங்கள் இருக்குது. அதை ரெண்டாக பிரிக்கலாம். முதல் பாகம் ஜெபம், 1-லேருந்து 21 வரைக்கும், 22-லேருந்து 31 வரைக்கும் துதி. முதல் பாகம் இருக்கிற ஜெபம் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பத்தை பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஒரு சைக்கிள் மாதிரி வருதை பார்க்கலாம். மூணு சைக்கிள். ஒரு சைக்கிள் என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய கம்ப்ளைண்ட், ஒரு முறையீடுதல், ஒரு முறையீடுதல், ஆண்டவர்கிட்ட மிகுந்த வியாகுலத்தோடு முறையிடுறத பார்க்கிறோம். அதை முறையிட்டு அடுத்ததாக ஒரு விசுவாச உறுதியோடு ஒரு விசுவாச அறிக்கை வர்றத பார்க்கிறோம். ஒரு நம்பிக்கை, இன்னொரு பக்கம் ஒரு முறையீடுதல். இது வந்து சில பாரம்பரியம் நமக்கு சொல்லுது. கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது இந்த முழு சங்கீதத்தையும் அவர் ரிசைட் பண்ணார், அவர் சொன்னாருன்னு சொல்லப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுடைய வியாகுலத்தை சிலுவையில் நமக்கு விவரிக்கிற ஒரு இது. ஒரு விதத்தில் அவர் பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் ஊசலாடின மாதிரி சிலுவையில் ஒரு ஒரு அந்த சைக்கிள் நம்ம பார்க்க முடியுது. இங்கே ஒரு விதத்தில் உயர்ந்து கீழே இருந்து அகில பாதாள நரகத்தின் அகோரத்தை அவர் அனுபவிக்கிறாரு. அதே கொஞ்ச நேரத்தில் திருப்பியும் உயர்ந்த பரலோகத்துக்கு போய் அவருடைய விசுவாச அறிக்கையும் நம்பிக்கையும் உறுதியும் நாம் பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு மூணு சைக்கிள் போகிறத 21 வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த முதல் ஃபஸ்ட்டு சைக்கிள் வந்து 1-5 வரைக்கும் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட், அதுக்கப்புறம் விசுவாசத்தில் உயர்றது. 1-2 வரைக்கும் கம்ப்ளைண்ட் வருது, 3-5 வரைக்கும் விசுவாசத்தில் உயர்றத பார்க்குறோம். அதான் அதனோட உருவத்தை நம்ம பார்க்குறோம். 1-2 வரைக்கும் வருகிற கம்ப்ளைண்ட்டு ஆரம்பிக்கும் போதே ஒரு ஒரு கைவிடுதலின் கூக்குரல், ஒரு கைவிடுதலின் கூக்குரலை நம்ம கேட்குறோம். அதான் முதல் வசனத்தில் பார்க்குறோம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர். இந்த முதல் வசனத்தில் மூணு கேள்விகள் இருக்கிறத பார்க்கிறோம் இல்லைங்களா. அந்த மூணு கேள்விகளை பார்த்து அந்த மூணு கேள்விகளுக்கு வேத பதிலை நம்ம பார்ப்போம். முதல் கேள்வி என்ன? என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர். ஒரு கேள்வி வாழ்க்கையில் நம்ம மனப்பாடம் மாத்திரம் இல்லை, வாழ்க்கையெல்லாம் நம்ம தியானிக்க வேண்டிய ஒரு கேள்வி. நம்முடைய மனதினுடைய மேக்சிமம் கெப்பாசிட்டியை வைத்து தியானிக்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த கேள்வி தாங்க. இதனோட ஆழத்தை, இதனோட அதிசயத்தை எத்தனை தடவை பிரசங்கம் பண்ணாலும் போதாது. இன்னைக்கு காலையில் நான் இதை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். யோசிச்சு ஒரு விதத்தில் பார்த்தோன்னா, ரட்சிக்கப்பட்ட பாவிகளான நமக்கு இங்கே தான் நம்முடைய எல்லா நம்பிக்கையும் இந்த கேள்வியில் தான் இருக்குது. தேவன் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொள்கிறாரு, நம்முடைய ஜபங்களை ஏற்றுக்கொள்ளுகிறாரு. என்ன சில நேரங்களில் நம்ம செஞ்ச தப்பம் போய் அறிக்கையிடும் போது அதை மன்னித்து ஏன் அப்படி செய்கிறாரு? சீ போ, இது மாறாத திருந்தாத எவ்வளோ ரட்சித்து மறுஜன்மம் கொடுத்து எத்தனை சத்தியங்கள் சொல்லி கொடுத்தாலும் இன்னும் திருந்தாத வந்து வந்து திருப்பி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இன்னும் ஒரு தடை இன்னும் ஒரு தடைன்னு ஒரு பாட்டு வர மாதிரி செய்கிற சீ போன்னு நம்மளை ஏன் கைவிடாமல் இருக்கிறாரு? இந்த கேள்வினால தான் உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கை, உங்களுக்கும் எனக்கும் தேவன் நம்மளை கைவிட மாட்டார். நியூ இயர் ப்ராமிஸை நினச்சி பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கடவுள் எப்பொழுதோ உணர்றமோ இல்லையோ, நம்மளை மாதிரி நன்றி கெட்ட பயங்கரமான பாவிகள், சீர்கெட்ட பாவிகள், நம்மளை போய் அவர் விடாமல் கைவிடாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த கேள்வியில் இருக்கே. இந்த வசனத்தின் இந்த வசனத்தின் இந்த கேள்வியின் ஆறுதல், இதனோட இந்த கேள்வியினால் வருகிற ஆறுதலின் ஆழத்தை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? அது ஆழமாக தியானித்து அதை ருசி பார்க்குற அவங்களுக்கு தான் தெரியும். போன வாரம் நான் இந்த கேள்வி இதை விளக்கும்படிக்கு கொஞ்சம் காரியங்கள் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சபடி அது வளர்னா தான் சொல்ல முடியும். ஒரு குழந்தை புரியாத காரியங்களை பேசுகிற மாதிரி இது மர்மமான வசனம். ஓகே. அந்த வாரத்தில் இந்த மூணு கேள்விகளை நம்ம பார்த்து சுருக்கமாக முடிக்கலாம். இந்த கேள்விக்கு சிம்பிளாக பதில் சொல்லணும்னா என்ன, ஏன் என்னை கைவிட்டீர், கடவுள் ஏன் கிறிஸ்துவை கைவிட்டார்? ஏனென்றால் கிறிஸ்து நம்முடைய பாவங்களின் பரிகார பலியாக, ஆட்டுக்குட்டியாக, நம்மளுடைய பாவத்தை மாத்திரம் இல்லை நம்முடைய அடையாளத்தையே சுமர்ந்து நம்மளுடைய இடத்தை சிலுவையில் எடுத்துக்கிட்டதுனால், எப்படி ஒரு பலி கொடுக்கும்போது ஒரு மிருகத்தை கொண்டு வந்து அந்த மனிதனுடைய பாவத்தை, அந்த குற்றம் இல்லாத அந்த மிருகத்தின் தலைமேல டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுதோ, சுமத்தப்படுப்படுதோ, தேவன் சிலுவையில் உங்கள் பாவமும் என் பாவத்தை எடுத்துக்கிட்டு குற்றமில்லாத இயேசு மேலே சுமந்ததினால், நம் எல்லோருடைய அக்கிரமங்களை தேவன் அவர் மேல் விழ பண்ணிதினால், இம்பியூட்டேஷன் ஒரு வார்த்தை இருக்கு தமிழில், அதாவது நம்முடைய எல்லா பாவங்களையும் தேவன் அவர் மேல் சுமந்தார். பல வார்த்தைகள் இயேசு செஞ்ச பணி கிருபாதார பலி, அட்டோன்மெண்ட். இன்னொன்று நம் பாவங்களை சுமத்துதல், அவர் மேல் சுமத்தப்பட்டது, நம்மளிருந்து எடுத்து அவர் மேலே இம்பியூட் பண்ணப்பட்டது. இன்னும் சப்ஸ்டிடியூஷன் ஒரு வார்த்தை இருக்கு. இதெல்லாம் வெறும் இறையல் வார்த்தைகள் இல்லை, இதெல்லாம் ஒரு ஐடியா இல்லை, இதெல்லாம் ஒரு பயங்கரமான உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சி என்பதை உணர்த்துகிற ஒரு கேள்வி இந்த கேள்வி. நம்மெல்லாம் சும்மா ஏனோ தானோ உணர்ச்சி இல்லாமல் சப்ஸ்டிடியூஷன், அட்டோன்மெண்ட் அப்படிலாம் பேசிக்கிறோம் நம்ம சில நேரங்களில். ஆனால் அதுக்கெல்லாம் பயங்கரமான அர்த்தத்தையும் வலிமையும் கொடுக்குற ஒரு கேள்வி இந்த கேள்வி. நம்முடைய பாவங்கள்லாம் மெய்யாகவே இயேசு மேலே சுமத்தப்பட்டது, அது அந்யோ எந்த அளவுக்கு அந்யோன்யமாக சுமத்தப்பட்டதுன்னா வேதம் கொஞ்சம் கூட கூசாமல் தூஷணான்ற மாதிரி வருது. ஆனாலும் ஆவினால் ஏவப்பட்டு அவர் பாவமறியாத அவர் பாவமே ஆனார், அந்தளவுக்கு அவர் பாவத்தை சுமந்தார். அப்படி அவர் பாவம் சுமக்கிற பலியாக மாறினதுனால், பாவியுடைய இடத்தை அவர் எடுத்துக்கிட்டதுனால், தன்னுடைய பிதா பரிசுத்த பிதாவாக இருப்பதனால், அது இம்பியூட்டேஷனாக இருந்தாலும் அவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தர் அதை பாவத்தை பார்க்க முடியாது, பாவத்தோடு இருக்க முடியாது. ஆகவே தன்னுடைய குமாரனாய் இருந்தாலும் அவர் அவரை கைவிட வேண்டியதா இருந்தது. தேவன் இயேசு கிறிஸ்துவுடைய மனுஷ சரீரத்தையும் மனுஷ ஆத்மாவையும் பாவ காணிக்கையாக நமக்காக ஏற்படுத்தினார். ஏன் கடவுள் இயேசுவை கைவிட்டார்? ஏனென்றால் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்ததினால். பாவோன்றது வந்து ஏன் அவருடைய உடம்பு சரீரம் ரெண்டும், சரீரம் ஆத்மா ரெண்டும் பாடுபட்டது? ஏன்னா பாவம் வெறும் ஆவிக்குரிய தீமை மாத்திரம் இல்லை, சரீர தீமை. ஒரு பாவியாக இருந்த நீங்களோ நானோ வெறும் சரீரத்தில் ஒண்டி பாவம் செய்யறதில்லை, நம்ம ஆத்மாவையும் உடன்பட்டு பாவம் செய்கிறோம். அதனால நியாயப்பிரமாணம் நம்முடைய ஆத்மாக்கும் சரீரத்தின் தண்டனையும் டிமாண்ட் பண்ணுறதுனால, கிறிஸ்துவுடைய சரீரம் மாத்திரம் இல்லை அவருடைய ஆத்மாவும் பாவ காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டது. ஆகவே தேவன் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தையும் அவருடைய மனித ஆத்மாவையும் கைவிட்டார். உலகமெல்லாம் அவரை கைவிட்டிருந்த நிலையில் தன்னுடைய பிதா, ஒரே ஆதரவு தன்னுடைய பிதா, அவருடைய கைவிடுதலையும் கிறிஸ்து அனுபவித்தார். தன்னுடைய ஒரே குமாரனுக்கு நம்மளை மீட்கணும் என்பதற்காக கடவுள் அதை செய்தார்னு. கிறிஸ்து மெய்யாகவே கடவுளுடைய கைவிடுதலை நம் பாவத்துக்காக அனுபவித்தார். அது நமக்காக செய்யப்பட்டது. இங்கே உட்கார்ந்துருக்கிற என்னை கேட்குற யாராவது கடவுளுடைய அன்பு மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? கடவுள் உங்களை அன்பு செய்கிறாரான்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இன்னமும் கடவுளுடைய அன்பை உணராமல் இருக்கிறீங்களா? இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்கள். இந்த கேள்வி அதுக்கு பதில் தரட்டும். இந்த கேள்வி அதுக்கு பதில் சொல்லும். கடவுளுடைய எல்லையற்ற அன்பின் வார்த்தைகள் அந்த கேள்வியில் தெரியுது பாருங்களேன். எவ்வளோ பெரிய தியாகம், எல்லையற்ற மதிப்புடைய கிஃப்ட் இதாங்க. இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த சரீரமும் பரிசுத்த ஆத்மாவும் நமக்காக பலி கொடுக்கப்பட்டது, நமக்காக பரிகார பலியாக செய்யப்பட்டது. ஒரு ஆக்சுவல் சப்ஸ்டிடியூஷன், ஒரு 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 ரியல் விற்கிறதோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ ஆக்கப்பட்டதோ ரியல் பர்ச்சேஸ் அங்கே நடந்துச்சு. அது எல்லை எல்லையில் அடக்க முடியாத விலை கடவுள் தெய்வத்துவம் காட் ஏடுன்றோம் பிதா குமாரன் பரிசுத்தாவி மூணு பேரும் சேர்ந்து உங்களை என்னையும் மீட்கதற்காக அந்த இடத்துல கொடுக்கப்பட்டாங்க. அதனால தான் கிறிஸ்து இருதயம் உடைஞ்சு போய் கதறுதல்னால ம நரகத்தின் கசப்பை உணர்ந்ததுனால அந்த கூக்குரல் அந்த கைவிடுதலின் கதறல் நமக்கு கேட்குது. தன்னலமே இழந்தவராக தேவனே தேவனே என்னை ஏன் கைவிட்டீர். பயங்கரமான அனுபவம். இந்த அனுபவம் கிறிஸ்துக்கு மறுக்க முடியாத நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்லுது தெரியுமா? பிதா இயேசுவை கைவிட்டதுனால நான் எல்லோருக்கும் அறிவிக்கிறாரு, இயேசு மெய்யாகவே பாவத்தை சின் பேரர் பாவத்தை சுமந்தவர். சுமக்கலைன்னா அவர் ஏங்க கைவிடணும்? இயேசுவை நம்பி இருந்தா, இயேசுடைய பரிகார பலி மேல உங்களுடைய நம்பிக்கை இருந்துச்சா, மெய்யாகவே உன்னை நான் என் குமாரன்ல பார்த்தேன், கைவிடத்தக்க உன்னுடைய பாவங்களையோ அகோரத்தையும் சீர்கேட பார்த்ததுனால தான் என் குமாரனை நான் கைவிட்டேன். ஏன்னா உன்னை நான் என் குமாரில் பார்த்தேன். மறுக்க முடியாத நிச்சயத்தில் ஆண்டவர் அறிவிக்கிறார், என் குமாரனை கைவிட்டதுனால உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இதோ சிலுவையில் சிலுவையில் நமக்காக செய்யப்பட்ட மாபெரும் பணியினுடைய மர்மத்தை பாருங்கள். இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துதுங்க. இது எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் பத்தாது. நம்ம படிக்கிற மத்தேயுள்ள தொடர்ச்சியாக வரப்போகுது. ஆகவே முதல் கேள்வியை பார்த்தோம், அதுக்கு பதில் பார்க்குறேன். என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டேன். ரெண்டாவது கேள்வி இந்த வசனத்தில் பார்ப்போம். எனக்கு உதவி செய்யாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? எவ்வளோ அதில் உணர்ச்சி இருக்கோன்னு நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டா தான் எவ்வளோ அதில் ஆழம் இருக்குன்னு புரிஞ்சுக்கங்க. இது சொல்கிறவர் யாருன்னு யோசிச்சு பாருங்க. பாருங்க அந்த ஆழத்தை ஓரளவுக்கு புரிஞ்சுக்க பார்ப்போம். என் கூட நீங்கள் சிந்திக்கணும். ஜூமில் உட்காந்துக்கிட்டு தூங்கக்கூடாது இல்லைங்களா? ஜூம் தானேன்னு நல்லா தூங்கிட்டு இருக்கக்கூடாது. இல்லை ஏதோ எல்லாருடைய கவனம் ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். எனக்கு உதவி செய்யாமல் ஏன் தூரமாக இருக்கிறீர் கிறிஸ்து கேட்குறார். யார் கேட்குறதுன்றது இருக்கு இல்லையா? இயேசுடைய நேச்சரை இயற்கையை யோசிச்சு பாருங்க. அவர் முழுமையான தெய்வீகம் முழுமையான மாடிரும். அவர் முழுமையான தெய்வீகம், சகல தெய்வத்துவின் குணாதிசயமும் தனக்குள்ளே இருக்குது. தன் எல்லா வல்லமையும் பிதாவுக்கு என்ன இருக்கோ அவருக்கும் இருக்குது. ஆனால் அவருடைய அடிமையின் கோலத்தில் அவர் என்ன ஆயிட்டார்னா, தன்னைத்தானே வெறுமையாக்கி தன்னுடைய எந்த தெய்வீகமான குணத்தையும் தான் பயன்படுத்திக்க யூஸ் பண்ணிக்க அவர் நிராகரித்துட்டார். அதுதான் அவருடைய அடிமையின் கோலம். வேதம் என்ன அளவுக்கு சொல்லுதுன்னா, எந்த அளவுக்கு தான் வெறுமையானாரா, நமக்காக தரித்திரரானார். அம்மா அவர் எங்கே இருக்கிறவர், ஆனால் பிச்சைக்காரர் மாதிரி ஒன்றும் இல்லாத எம்டிடின் செல்ஃப்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தன்னையே சுயத்தையே திறந்தார், திறந்துட்டார். ஒரு விதத்தில் தன்னுடைய ஒரு தன்னிடப்பமே இழந்து போனபடிக்கு மறந்து போனபடிக்கு அவர் மறந்துட்டார். அவருடைய முழு வாழ்க்கையும் மனிதனாக மனுஷ குமாரனாக முற்றிலுமாக அவர் வாழ்ந்த வாழ்க்கை பிதாவுடைய உதவினால். உங்களுக்கு தெரியுமா அது? எனக்கு உதவி செய்யாமல் ஏன் தூரமாக இருக்கிறீர் அந்த கேள்விக்கு என்ன அந்த கேள்வியில் இருக்குன்னா, யார் சொல்றது? எத்தனை தடவை அவர் சொல்லியிருக்கிறார் யோசிச்சு பாருங்க. யோவான் 5:30 என் பிதாவை அன்றி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. பிதாவினால கிறிஸ்து வாழ்ந்தது, மூச்சு விட்டது, தன்னுடைய பலன், தன்னுடைய ஒவ்வொரு வார்த்தை செயல் எல்லாமே பிதாவுடைய உதவி. அந்த பிசாசுனால் நீ இதை செய்கிறாய் அப்படின்னு ஒன்று கூட அவர் தன் அடக்கம் உள்ள தேவன் என்ன பதில் கொடுத்தார்? நம்மளை யாராவது பிசாசுன்னு கூட்டாங்கன்னா, நீ பிசாசு, உங்கள் அப்பா பிசாசு, உங்கள் அம்மா உங்க குடும்பம் பிசாசு, நம்ம திருப்பி அவர் சொன்னது என்கிட்ட பிசாசு இல்லைப்பா, எனக்குள்ள என் பிதா இருக்கிறாருன்னார். என் பிதாவை நான் கனம் பண்ணுகிறேன்னார். என்ன அதிசயம்! அதுவும் ஒரு தன்னுடைய சொந்த சீசனை சிலுப்பு ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை காமிச்சிடும் அது போதும்ன்ட்டார். அவருக்கு வந்துச்சு பாருங்க கோபம், மாடி என்ன கோபம் வந்துச்சு. பிலிப்பே, இத்தனை காலம் என்னோடு நீ இருந்து இதுதானா என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்? என்னை கண்டவன் பிதாவை கண்டானே, நீ எப்படி சொல்ல முடியும் பிதாவை எனக்கு காமின்னு? பிதா என்னிலும் நான் பிதாவில் இருக்கிறத நீ நம்புறது இல்லையா, நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என் பிதா கிட்ட இருந்து வந்தது இல்லையா, வார்த்தைகள் என்ன என் கிரியைகளை நம்ப, என் கிரியைகள் என்னுடைய கிரியைகள் இல்லப்பா என் பிதாவுடைய உதவியினால் செய்கிற கிரியைகள்னார். என்ன ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தாரு உங்களுக்கு தெரியுமா, முற்றிலுமா கடவுள் மேல சார்ந்து வாழ்ந்த வாழ்க்கை, முற்றிலுமா. அப்படி அவர் வாழ்ந்தா தான் உங்களுக்கும் எனக்கும் பரிபூர்ண நீதி அவர் சம்பாதிக்க முடியும். ஏன்னா ஆதாமோ ஒவ்வொரு மனுஷனோ எதற்காக, மனித வாழ்வின் மைய நோக்கம் என்ன, எதற்காக படைக்கப்பட்டார்கள், தேவனுக்காக வாழ்ந்து, தேவனுக்குள்ள வாழ்ந்து, தேவனுக்கு மட்டுமே வாழ்ந்து, அவரை அனுபவித்து, அவரோடு ஐக்கியமாக இருந்து, அவர் சார்ந்து அவரை மகிமைப்படுத்தணும். ஒரு படைப்பினுடைய பரிபூர்ணமே தன்னை படை மற்றவர்கள் முற்றிலுமாக சார்ந்து அவருக்காக, அவருக்காக அதான வேதம், எல்லாவும் அவருக்காகவும் அவருக்குள்ளவும் அவருக்கென்றே படைக்கப்பட்டது. ஒரு படைப்பின் பரிபூர்ணமே, கடவுளுடைய படைப்பின் பரிபூர்ணமே எங்க தெரியுமா இருக்கு, அது முற்றிலுமா அவருக்காக, அவரோடு, அவர்கள் சார்ந்து வாழும்போது தான் இருக்கு. அப்படி வாழ்வதற்காகத்தான் நீங்களும் நானும் படைக்கப்படப்பட்டோம். ஆனா வீழ்ச்சடைந்த மனிதர்களுடைய குணம் என்ன, நீங்களோ என்ன குணம் என்ன, சுயத்துக்காக சுயத்தின் பலத்திலேயே வாழ்ற தன்மை தான் நமக்கு ஆணுச்சு இல்லைங்களா. அதனால தான் பாவிகள் எல்லோரும் பாவம் செய்து விழுந்துட்டோம். ஆனா இரண்டாவது ஆதாமானிய நம்முடைய இடத்தை எடுத்துக்கிட்டு அவர் முற்றிலுமாக கம்ப்ளீட் பர்ஃபெக்ட் மானா வாழ்ந்த பர்ஃபெக்ட் படைப்பாக உலகம் இதுவரைக்கும் காணாத விதத்தில் ஒரு தேவ சாயலா படைக்கப்பட்ட மனிதன் எப்படி வாழ்வான்னு அந்த சராசரத்தையே பார்க்கும்படிக்கு, இதுதான் இதுக்காகத்தான் மனிதனை படைத்தார். படித்து ஏண்டா படைச்சோன்ற அளவுக்கு மனுஷன் சீர்கெட்டு போனாலும் அவனுடைய உன்னத நோக்கம் இதுக்கு தான். இயேசு எப்படி வாழ்ந்திருப்பார் யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டிய வாழ்க்கை முற்றிலுமா கடவுள் மேலே சார்ந்து, கடவுளுக்காக, கடவுளுடைய ஐக்கியத்தில், கடவுளுடைய பலத்தில் அவர் வாழ்ந்தார். கடவுள் வந்து அவரை பார்க்கும்போது தான் உன்னதமானவருடைய நாசியில எத்தனையோ இவன் அவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், இவன் ஏண்டா இதுங்களை பெற்றோம், ஏண்டா இதுங்களை வாய்ஸை கொடுக்குறோன்னு எல்லாருமே அருவறுப்பு மனிதர்கள், ஏன் படைச்சோன்னு கூட அழிக்கணும்னு நினைச்சார். ஆனால் ஒரே ஒரு மனிதனை பார்க்கும்போது அவருக்கு சுகந்த வாசனை, வடுவாத கீழ்ப்படிதல், பரிபூர்ணம். எல்லா மனிதர்கள் மனித குலத்தை உலகெல்லாம் பார்க்கும்போது எல்லா பட்ட மரங்கள், எல்லா பட்ட மரங்கள் அங்கே ஒரே ஒரு மரம் கனி கொடுக்குது பயங்கரமா, உள்ள வனாந்திரம் எல்லாம் காணுகிற தேவன், வானத்திலேருந்து பார்க்கிற சகலமும் ஊடுருவி பார்க்கிற தேவனுக்கு உள்ள வனாந்திரம், ஒரே ஒரு இடத்துல பாலைவனை சோலை மாதிரி இருக்கு இயேசு. அப்படி அதனால்தான் இவர் என் நேசகுமார். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் சொன்னேன், இந்த ரெண்டாவது கேள்வி புரிஞ்சுக்கணும், எனக்கு உதவி செய்யாமல் ஏன் தூரமா இருக்கிறீன்னு சொன்னவர் யாரு தெரியுமா, சுயத்துல சுய பலத்துல வாழ்ற உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆள் இல்லை, முற்றிலுமா தான் மூச்சு விடுறதுல வாழ்ற தன்னை, தான் தேவனா இருந்தாலும் தன்னை எந்த அளவுக்கு வெறுமையாக்கிட்டார்னா அவர் மூச்சு விடுறது வாழ்றது எல்லாமே கடவுளை சார்ந்து தான், கடவுளுடைய உதவியை வைத்து தான். முற்றிலும் அப்படி சார்ந்திருந்தவர் முதல் தடவை கடவுளுடைய உதவி எல்லாமே தன்னால் தன்கிட்ட இருந்து எடுக்கப்படுறத, அறுக்கப்படுறத உணர்றார். எப்படி இருக்கும், எனக்கு உதவி செய்யாமல் ஏன் தூரமா இருக்கிறேன், உங்க உதவி தானே என் வாழ்க்கை, என் ஆதரவு, என் ஆறுதல், என் பலன், அது இல்லாம நான் என்ன செய்ய முடியும், எப்படி இருக்க முடியும் பாருங்க. இது எப்படி புரியுது, அவர்தே கடவுள், சர்வ வல்லமை வல்லமை அவர்கிட்டயும் இருக்குது, ஆனா அவரு உதவியற்ற நிலையில சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு, தொங்குற அந்த நேரத்துல, அந்த நேரத்திலேயே எந்த அளவுக்கு கடவுள் மேல சார்ந்திருக்கிறாருன்னா கம்ப்ளீட்டா கடவுள் அந்த நேரத்துல சார்ந்திருக்கிறாருங்க. அந்த நேரத்துல கடவுளுடைய உதவிதான் நான் அதுலதான் வாழ்வேன், ஆனா எனக்கு அவருக்கே வல்லமை இருக்கு. அந்த நேரத்துல உதவியற்றவர் போல கதர்றார், என்ன ஒரு காட்சி அது, தெய்வம் சர்வ வல்லமை தேவனுக்கு ஒப்பானவர், ஆனா நம்முடைய கோலத்தை எடுத்துக்கிட்டு பிதா அதை பார்த்து அந்த சராசரத்துக்கே பார்த்து, சிருஷ்டிகளே என் குமாரனுடைய பரிபூர்ணத்தை பாருங்க, அவர்கிட்ட இருந்து பார்த்து படிங்க, தன்னுடைய உச்ச எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டார். சிலுவையில் பலவீனத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது தேவ மனுஷன் சகல வல்லமை உள்ள உங்களை படைத்தவர், அவரையன்றி வேற ஒன்றும் படைக்கப்படலை, எல்லையற்ற வல்லமை தனக்குள்ளேயே இருக்கு, இன்னரண்ட் பவர்னுவா அவருக்குள்ளேயே இருக்கு. ஆனாலும் எந்த அளவுக்கு உங்க பாவ நிலையை எடுத்துக்கிட்டார்னா, உங்க நிலைமையை எடுத்துக்கிட்டு தன்னை வெறுமையாக்கினார்னா, அந்த இடத்துலையும் பிதாவுடைய பணியை செய்வதற்கு பாவ பரிகாரம் முடிப்பதற்கு அந்த டைம்லையும் தன்னுடைய எந்த வல்லமையும் பயன்படுத்தாம எனக்கு உதவி செய்யாமல் ஏன் தூரமா இருக்கிறீர்னு கதறார். அந்த அதிசயத்தின் ஆழம் நமக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அதிசயம் அது. ஏன் கடவுள் இந்த நேரத்தில் இயேசுக்கு உதவி செய்யலை, கைவிட்டார்னு ஒன்று படிக்கிறோம் இந்த சங்கீதம். இன்னமும் என்ன சொல்லுது? அவருடைய எல்லா உதவியும் நிறுத்திட்டார், அறுத்துட்டார். ஏன் செஞ்சாரு? அதே காரணம் தான், பரிசுத்த தேவன் பாவிக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டார், எந்த ஆறுதல் எல்லாத்தையும் எடுத்துருவார். நரகத்தில் என்ன உதவி கிடைக்க போகுது நமக்கு இல்லைங்களா? எல்லா உதவியும் பாவ பரிகார பலியாக அவர் இருக்கிறதுனால, நம் குற்றத்தை சுமக்கிறதுனால கடவுள் பாவத்தை எந்த அளவுக்கு அருவே இருக்கிறார்னா, தன்னுடைய பிரசன்னத்தை மாத்திரம் இல்லை, தன்னுடைய எந்த ஆறுதலையும் உதவியும் கொடுக்க மாட்டார், அதெல்லாம் எடுத்துடுறார். இப்போ கேள்வி என்னன்னா, கிறிஸ்து என்னங்க பண்ணுவார், கிறிஸ்து என்னங்க பண்ணுவார்? இவ்வளோ வரைக்கும் இது வரைக்கும் பிதானால் தாங்கப்பட்டு பிதானால் ஆதரிக்கப்பட்டு வந்தவரே, இப்போ எல்லா நேரத்தை விட கெத்செமனேலையும் அவருக்கு தாங்க முடியாமல் பிதா ஹெல்ப் வந்துச்சு. ஆனால் அதை விட முக்கியமாக அம்மாடி எல்லையற்ற சமுத்திரங்கள் குற்றங்கள் கோபாக்கின தன்மையால் சுமத்தப்படுற நேரத்தில், இந்த நேரத்தில் பிதா ஹெல்ப் போச்சுன்னா அவர் என்னங்க பண்ணுவார், எப்படிங்க அதை தாங்கி தீர்வார்? இங்கே தான் தேவனுடைய நித்திய மீட்பின் ஞானத்தின் அதிசயம் நமக்கு தெரியுது. அந்த மீட்பின் திட்டத்தின் வடிவமைப்பை எவ்வளோ ஞானத்தோடு அவர் பண்ணியிருக்கிறாருன்னு நமக்கு அதனோட மர்மம் இதில் தெரியுது. யோசிச்சு பாருங்க, பரிசுத்த தேவன் கிறிஸ்துவுடைய மனுஷ ஆத்மாவையும் சரீரத்தையும் பாவத்தை சுமக்கிறதுனால கைவிடுறார். இப்போ கிறிஸ்துவுடைய மனித ஆத்மா சரீரம் கிறிஸ்துவுடைய தெய்வத்துவத்தின் பலிபீடத்தின் மேல் இருப்பதனால், அந்த கிறிஸ்துவுடைய தெய்வத்துவம் இந்த அகோரத்தை தாங்கி தீர்க்கணும்னு அவர் விட்டுட்டார். அவர் தாங்கப்பட போறாரு. எப்படி தாங்கப்பட போறார்? பிதாவுடைய ஸ்ட்ரென்த்து கூட போயிருச்சு. இவ்வளவு நாள் தாங்கின ஸ்ட்ரென்த்து கிறிஸ்துக்கு ஏதாவது ஆயிராதா? ஆயிராது. ஏன்னா அதனால தான் அவர் மனுஷனாக மாத்திரம் இல்லை, மனுஷனும் தெய்வமாக வர வேண்டியதாக இருந்துச்சு. தன்னுடைய சொந்த தெய்வீகத்துவத்தில், தன்னுடைய சொந்த பரிசுத்தத்தில் அவர் தாங்கி போராடி முழுமையாக தேவ கோபாக்கினி அனுபவிக்க போறார். யோசிச்சு பாருங்க, அதையெல்லாம் அனுபவித்து முழு கோபாக்கினி அனுபவித்து அதை முடிந்ததுன்னு சொன்ன உடனே மிகுந்த ஊக்கத்தோடு வியாகுலத்தோடு விடாமுயற்சியின் ஜபத்தில் சிலுவையிலேயே வேண்டி, அகில பாதாளத்திலிருந்து நான் சைக்கிள் சொல்லி அகில பாதாளத்து பரலோகத்துக்கு மீண்டுமாக தன் பிதாக்கும் இருக்கிற உறவை சரியாக்கிக்கிட்ட மாதிரி, அதை முன்னிலைக்கு வந்த மாதிரி ஏறி வரார். அதனால தான் அவர் சாகும்போது என் தேவனேன்னு சொல்லலை, என் பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியே ஒப்பு கொடுக்கிறேன். உறவு இப்போ சரியாயிருச்சு. கடவுளுடைய ஞானத்தை பார்க்குறீங்களா? கிறிஸ்து வெறும் மனுஷனாக இருந்தா, ஒரு மனுஷனுக்கு அந்த நேரத்தில் படைத்த தேவன் கைவிட்டிருந்தா அவன் அதமான பில்லியன் அணுக்களாக நொறுங்கி போயிருப்பான். கிறிஸ்து காட்டி வெறும் மனுஷனாக இருந்தா அவர் வந்தே இருந்திருக்க முடியாது. ஆனால் இந்த கிராண்டு என்ன சொல், மகா பெரிய சிறப்புரிமை மனித தேவ மனிதனுக்கு மாத்திரமே உரிது. ஏன்னா இந்த அகில பாதாள தேவ கோபாக்கினியின் ஆழத்தில் அவர் முழுக்கப்படும் போது, நரகத்தின் முழுக்கில் படும்போது, அதிலிருந்தும் தனக்கே உள்ள வல்லமையினால் தாங்கப்பட்டு ஆதரிக்கப்பட்டு அவர் உயர்ந்து வரார். ஏன்னா அவர் தேவன் மனிதன், தேவன் பவர் தான் போயிடுச்சு. கடவுள் கையை தான் விட்டுட்டார். மனுஷிகத்தில் அவர் கதர்றார். இதில் தானே தாங்கி இருந்தேன்னு பயங்கரமாக இருந்திருக்கும் அவருக்கு. அவர் ஸ்ட்ரென்த் உதவி கூட போயிருச்சு, கடவுளுடைய உதவி. ஆனால் அவர் தாங்கப்பட்டது அவருடைய வெறும் மனுஷிகம் மாத்திரம் இல்லை, அந்த மனுஷிகத்தில் தான் தெய்வமாகவும் அந்த பலிபீடம் அவரை தாங்கி, தெய்வத்துவம் அவரை தாங்கி அந்த பணியை முடிக்க செய்தது. என்ன அதிசயம், எவ்வளோ அதிசயம். அதை விருப்பத்தோடு நமக்காக ஏற்றுக்கொண்டாரே, இதெல்லாம் அறிந்து. ஆகவே இந்த ரெண்டாவது கேள்வியின் ஆழம் உங்களுக்கு புரியுதா? எனக்கு உதவி செய்யாமலும் ஏன் தூரமாக இருக்கிறேன்? மூணாவது கேள்வியை பார்ப்போம். அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு பிரிஞ்சு வருது, தமிழில் எல்லாம் ஒன்றுனா சேர்த்து போட்டுடுறாங்க, ரொம்ப கஷ்டம் தமிழில் பிரசங்கம் பண்ணோம்னா நீங்கள் சரிங்களா. மூணாவது கேள்வி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர்? இது எல்லாத்துக்கும் வரும் இல்லைங்களா. என்னை ஏன் கைவிட்டீர், என் உதவியை செய்யாமல் தூரமாக இருக்கிறீர், நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை ஏன் கேளாமல் இருக்கிறீர்? இது ரொம்ப கொடுமையான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்களா. அவருக்கு எப்படி இருக்கும், யார் சொல்கிறாங்க, யார் அனுபவிக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எப்போ பாரு சிரிச்சுக்கிட்டே ஆனந்தத்தில், என் பிதா எப்பொழுதும் என்னை கேட்குறவர், என் பிதா நான் சொல்லுகிறத கேட்குறவர், மை ஃபாதர் ஆல்வேஸ் ஹியர்ஸ் மீ, தலையை தூக்கி வானத்தை நோக்கி, என் பிதாவே நீர் எப்பொழுதும் என்னை கேட்குறீர் நான் அறிந்திருக்கிறேன். என்ன முகத்தில் பிரகாசம், ஆனந்தம், பேரின்பம் அவருக்கு. ஆனால் இப்போ ரொம்ப கேட்க வேண்டிய நேரத்தில் கதர்றார். அதுவும் என்ன இங்கிலீஷில் வந்து கர்ஜிக்கிறார், ரோரிங். நான் சொல்லுகிற வியாகுலம் மனுஷன் பேச்சில் அடக்க முடியாதே, அது மிருகம் மாதிரி கர்ஜிக்கிற வியாகுலத்தோடு நான் சொல்லுகிற கர்ஜிப்பை அவர் கேட்கல, அதை அனுபவிக்கிறார் அவர். உங்களுக்கும் எனக்கும் ஓரளவுக்கு இது தெரியும். நம்ம வந்து ரொம்ப உதவி வேணும்னு ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் நம்மளை கேட்காத மாதிரி இருந்துச்சுன்னா, ஒன்றும் பதில் கொடுக்காத மாதிரி இருந்துச்சுன்னா, அது எப்படி இருக்கும் அதனோட அகோரம். சிறிதான அளவுக்கு தான் நம்ம அனுபவிக்கிறோம். அதை அவர் அனுபவித்தார். ஏன் அனுபவித்தார்? நமக்கும் கிளியர் ஆன்சர், நமக்காக, நம்முடைய பாவ பரிகாரமாக அவர் மாறினதற்காக, நமக்காகத்தான் அவர் இதெல்லாம் ருசி பார்த்தார். பாவியுடைய ஜபத்தை ஒருபோதும் கேட்க மாட்டார். இவர் பாவமாக நமக்காக மாறி போனதுனால கடவுள் முற்றிலுமாக அவரை கைவிடணும். அவரை கைவிட்டு அவருடைய உதவிகள் எல்லாம் பின்வாங்கிறது மாத்திரம் இல்லை, அவருடைய எந்த ஜபத்தையும் இந்த நிலையில கேட்க மாட்டார் பரிசுத்த தேவன், கேட்க மாட்டார். இதான் அந்த மூணு கேள்விக்கு பதில் பார்க்கிறோம். பயன்பாடாக ரெண்டு மூணு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, சகோதரர்களே, இந்த புரிந்து கொள்ள முடியாத, ஒப்பு உயர்வில்லாத கேள்வி, என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர்னு மனித வரலாற்றில் மாற்றம் இல்லை, வேதத்தில் மாத்திரம் இல்லை, நித்தியத்திலேயே ஒப்பில்லாத ஒரு கேள்வி. உங்களையும் என்னையும் மீட்பதற்காக நம்முடைய இரட்சகர் அனுபவித்த உச்ச கிளைமேட்டிக் பாடு, உச்சகட்ட பாடு இதுதான். இந்த பாடு இவ்வளோ அமைதலாக எல்லாத்தையும் தாங்கினவர் தாங்க முடியாமல் கத்த வச்சுச்சு. அவர் மரிக்கும் போது அவருக்கு இருந்த அவருடைய மனதெல்லாம் ஆட்கொண்ட கேள்வி. இந்த கேள்வியை சாதாரணமாக எடுத்துடாதீங்க, வேண்டி உங்களை கேட்டுக்கிறேன். இந்த கேள்வியை அசட்ட பண்ணி எடுத்துடாதீங்க. உங்களுடைய ஜபங்கள்லையோ உங்களுடைய தியானங்கள்லையும் ஆழமாக தியானிங்க. இதை தியானித்து உங்கள் மனசு ஆழமாக பாதிக்கிற வரைக்கும் தியானிங்களே. அதாவது செய்ய முடியாதா உங்களால்? அதுக்கும் நேரம் இல்லையா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்கள். நம்முடைய இரட்சகர் எந்த அளவுக்கு பாடுபட்டார்ன்றத உங்கள் மனசை பாதிக்கிற அளவுக்காவது இந்த கேள்வி அகோரத்தை ஃபிக்ஸ் யுவர் மைண்ட். இதோ இந்த கேள்வியை சிந்திங்க, தியானிங்க, மறக்காதீங்க. இதை சிந்திச்சுக்கிட்டு வாங்க இந்த ஓய்வு நாளுக்கு. அடுத்ததாக இதில் வர ஒரு அருமையான ஒரு பயன்பாடு, ஏன் இதை அனுபவிச்சார்ன்னு எபிரேயருக்கு எழுதின ஒரு அதிசயமாக சொல்கிறார் தெரியுங்களா. கடவுளுடைய கிறிஸ்துவுடைய ஜபத்தை கேட்காம போன அனுபவம் ஏன் அவருக்கு பாருங்களேன். இது வந்து ரொம்ப அதிசயம். எபிரேயர் 5:8 அவர் எபிரேயருக்கு எழுதினவர் இன்னொரு, அவர் பரிகார பாவ பலி சுமத்துறதுனால கடவுள் கேட்காம போனார், அது ஒன்று. இன்னொன்று சொல்கிறாரு, என்ன அதிசயம் தெரியுமா, அவர் தன்னுடைய பாடுகள்னாலே கீழ்ப்படுதலை படித்து கொள்ளணும் என்பதற்காக. என்ன அதிசயம், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுதலை இந்த பாடுகள்னால படிச்சுக்கணுமா? அவர் பரிபூர்ணம் இல்லாததுனால இல்லை, அவர் பரிபூர்ணமாக இருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படிதல் தெரியாததுனால இல்லை, அவருடைய தெய்வீகத்தில் அவருடைய மானிடத்தில் அனுபவபூர்வமாக இந்த பாடுகள், எந்த பாடுகள், சிலுவையில் பட்டு கடவுளால் கைவிடப்பட்டு கடவுள் தன்னுடைய ஜபத்தை கேட்காத ஒரு அகோரத்தை சிலுவையில் கைவிடப்பட்டு மரணப்பரியந்தம் கீழ்ப்படுறதுனால அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கணுமா, பாடு இந்த பாடுகள்னால கற்றுக்கணுமா, எதுக்கு கற்றுக்கணுமா, அவர் என்ன சொல்கிறாரு, அப்படி கற்றுக்கும் போது தான் அவர் நமக்கு ஒரு பரிபூர்ண பிரதான ஆசாரியராக மத்தியஸ்தராக ஆக முடியும். உன்னால் நம்ப முடியுமா? அவர் அவருடைய இயற்கையில் கீழ்ப்படிதலுடைய கஷ்டம் எவ்வளோ, அதுக்கு வருகிற தடைகள் எவ்வளோ, அதனால் வருகிற பாடுகள் எவ்வளோன்னு கற்றுக்கணும். அது மாத்திரம் இல்லை, அவர் நமக்கு அப்பத்தான் அவர் பிரதான ஆசாரியர் ஆக முடியுமா, பர்ஃபெக்ட் ஆகி பிரதான ஆசாரியர் ஆக முடியுமா? யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். எபிரேயர் 4 சொல்லுது, அவர் நம்மளை நம்மளுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்காத பிரதான ஆசாரியர் இல்லை, நம்மை போல் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டு பாவம் செய்யாத பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆகவே நாம் தைரியத்தோடு இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை பெறவும் கிருபாசனத்தோடு தைரியத்தோடு தைரியமாய் வர கடவோம். என்ன ஒரு அதிசயம்! உங்களுக்கும் எனக்கும் நம்ம ஜப வாழ்க்கையில் இருக்கிற பெரிய போராட்டம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஜப பண்ணும் போகிறோம், ஆண்டவர் என்ன என்ன ஜபத்தை கேட்குறாரா, என்னை கைவிட்டுட்டாரா, ஆண்டவருடைய சந்தோஷமே இல்லையே, பிரசன்னமே இல்லையே, ஜபம் பண்ணுற ஒரு ஒரு உன்ன ஃபீலிங்கே இல்லையே, ஆண்டவர் ஒருவேளை கோபமாக இருக்கிறாரா என்கிட்ட. எத்தனை நாட்கள் போராட்டம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? இதானே நம்ம ஜப வாழ்க்கையிலேயே பெரிய போராட்டம். ஆண்டவர் என்ன, ஒரு வேளை நான் ஏதோ தப்பு செஞ்சுருக்கிறேனா, என்னை கைவிட்டாரா, தப்பு செய்யும்போது ஜபம் பண்ணுறதுக்கு மனசு இல்லை, ஆண்டவர் ஒரு வேளை என்னை கைவிட்டுட்டாரா, இல்லை ஜபத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு ஜபத்தை கேட்குறாரான்ற இது இல்லை. எபிரேயருக்கு எழுதினவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இயேசு அதெல்லாம் அவர் அனுபவித்தார். ஏன் அப்படி நீ வருவ, அப்படி நீ வரும்போது உனக்கு அந்த நேரத்தில் ஒரு உணர்வு இல்லாமல் கடவுள் என்கிட்ட பேசுகிறாரு, என் ஜபத்தை கேட்குறாரான்னு கூட தெரியாமல் பலவீனங்களில் நீ வரும்போது உனக்கு அந்த நேரத்தில் இரக்கத்தை கொடுக்கவும் அந்த நேரத்தில் தேவையான சகாயம் செய்யும் கிருபை. அப்பா கடவுள் உன்னை கைவிடலப்பா, உன்னை கைவிடாத எப்பொழுதும் உன்னை விட்டு விலகாதிருப்பதற்காகத்தான் என்னை கைவிட்டார் என்பதை காட்டும்படி நம்மளும் நம்மளுடைய நிலைமையை குறித்து பரிதபித்து நமக்கு ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை கொடுக்கும்படி அவர் பரிபூர்ண ஆசாரியர் ஆகும்படி தான் அதை அனுபவித்தார். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் அப்படி ஜபத்தில் போகும்போது கடவுளின் ஜபத்தை கேட்குறாரா இல்லையான்னு குழப்பத்தில் போகும்போது யார்கிட்ட போகிறீங்க? இதெல்லாம் அனுபவிச்சவர்கிட்ட போகிறீங்க. இப்படி வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் அந்த பாடப்பட்டு பரிபூர்ண பிரதான ஆசாரியராக பரிதபிக்கிறவராக உட்கார்ந்துருக்கிறதுனால எபிரேயருக்கு எழுதினவர் என்ன சொல்கிறாரு, அதனால் எந்த நிலையில் இருந்தாலும் வாப்பா, தைரியத்தோடு வா. ஏன் உனக்கு என்ன டவுட்டா, கடவுள் உன்னை கைவிட்டாரு, நான் கடவுள் உன்னை கையே உடலை உன்னை உன் அன்பு செய்கிறாருன்னு உணர்த்துற சகாயம் செய்யும் கிருபை. உன் ஜபத்தை கேட்பாரா இல்லையா, உன் ஜபத்தை எப்பொழுதும் கேட்குறாருன்ற உணர்வு, கடவுளுடைய பிரசன்னம் எல்லாம் உனக்கு கொடுக்குற பிரதான ஆசாரியர் அங்கே இருக்கிற. நீ என்ன அனுபவிக்கிற ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் அவருக்கு தெரியும். என்ன ஜபத்துக்கு ஊக்கத்தை கொடுக்கணும் இந்த சத்தியம் யோசிச்சு பாருங்களேன். இயேசு எனக்காக கைவிடப்பட்டதுனால் ஒருபோதும் நான் கைவிடப்பட போகிறதில்லை. இயேசு இயேசுடைய ஜபம் கடவுள் அந்த நேரத்தில் கேட்காம போடுறதுனால் அவருடைய பிள்ளையான வருகிற ஒவ்வொரு ஜபத்தையும் கடவுள் கேட்குறார். அதை உணர்த்துகிற அந்த பிரசன்னத்தை இழந்துதான் போகிற சில நேரங்களை அதை உணர்த்தும்படி பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். என்ன ஒரு ஆசீர்வாதம். ஜெபிப்போம்.